அஸ்ஸலாமு அலைக்கும் சார்.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வாங்க வாங்க. ரமலான் வாழ்த்துக்கள்.
அல்ஹம்துலில்லாஹ்.
ஒரு சந்தோஷமான ஒரு முதல் பகுதியில வந்திருக்கீங்க.
ஆமா.
எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நோன்புலாம் எப்படி இருக்கு?
நோன்பு போலவே தான் இருக்குது சார்.
அல்ஹம்துலில்லாஹ்.
எப்போதும் செய்யற அமல்களை நம்ம அப்படியே தானே செய்ய முடியும்.
பாருங்கம்மா, போன வருஷம் நோன்பு வந்து கொஞ்ச நாள் தான் ஆனது மாதிரி இருக்கு. இந்த வருஷமே போனது தெரியல. அவ்வளவு சுருக்கமான முறையில மனிதனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு படு பயங்கரமான ஒரு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா?
பரபரப்பான உலகம்ல, பரபரப்பான உலகத்துல வந்து மனிதன் சம்பாதிக்கிற காலகட்டத்திலேயே நோன்பு வர்றதும் தெரிய மாட்டேங்குது. எந்த நேரத்துல எங்க எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அதனால அதாவது ரொம்ப வேகமா நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் தவிர, அது காலங்கள் வந்து அது வேலையே அது பாத்துக்கிட்டு இருக்கு.
காலங்கள் கோலங்கள் எல்லாம் 24 மணி நேரம் தான் ஓடுது.
இப்ப சொன்ன அந்த பரபரப்பை பார்க்கும் போது, பரபரப்பான உலகத்துல மனிதர்கள் எத்தனையோ கடமைகளை மறந்துடுறாங்க. அதுல இந்த நோன்பு வைக்கிறது, இபாதத்துகள்ல கூட மனிதர்கள் கொஞ்சம் அலட்சியமா இருக்கக்கூடிய நேரம் வரலாம். இதெல்லாம் தவிர்க்கணும் இல்லையா?
ஆமா ஆமா. நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் தான் ஒரு மாதிரியா இருக்க தவிர, மந்தமான சூழ்நிலையா இருக்கலாமே தவிர, இந்த காலங்கள் கோலங்கள் சொன்னீங்கல்ல, அது 24 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் தான், வருடத்துக்கு 365 நாட்கள் தான். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சொன்னீங்கல்ல பரபரப்பான உலகம்னு, தம்பியும் தங்கச்சிங்க ரொம்ப பரபரப்பா தான் இருக்கீங்க நோம்புல. நோம்புல அவ்வளவு ஒரு களைப்போ ஒரு சடைவோ தெரியல, உற்சாகமா தான் இருக்கீங்க.
அதாவது களைப்பு அலுப்பு இருக்குதே மனிதனின் எண்ணம் தான்.
சரி,
என்ன செய்யுது அப்படி நினைச்சிட்டாலே அந்த களைப்பையும் அலுப்பையும்
தந்துருது.
அதாவது
சொல்லுங்க
அக்கா, சொன்னாங்களே எண்ணங்கள் எப்பொழுது சரியா இருக்குதோ அது மாதிரி அமல்களும் சரியா இருக்கும் அல்லவா? இன்னமல்ல அமாலு பின்னியாத்து. ரசூலுல்லாஹ் சொன்னபடி உங்களுடைய ஒவ்வொரு அமல்களுக்கும் நியத்து தான் மிக முக்கியமான காரணம்.
சரி, உங்களுடைய எப்படி இருக்கு? உங்களுடைய நோன்புகள் எல்லாம் எப்படி இருக்கு?
கண்டிப்பா
வாலிபரா இருக்கீங்க. இந்த காலத்துல வயோதிகர்கள் தான் நோன்பு வைக்கிறது மாதிரியும், வாலிபர்களுக்கு கடமை இல்லாத மாதிரியும் சிலருடைய உணர்வுகள் இருக்கு. நீங்களும் வேலை செய்ய போறீங்க, வேலை செஞ்சுட்டு தான் வர்றீங்க, ராத்திரில தராவை தொழுகிறீங்க, பகல் பசியோட இருக்கீங்க. உங்களுடைய நிலைகள் எப்படிமா இருக்கு?
எப்போதும் போலதான் சார், நம்ம வந்து நோம எப்போதும் போல கடைபிடிக்க வேணும்.
சரி,
நோன்பு மாதத்துல அமல்களை அதிகரிச்சு நன்மையான காரியங்களை அதிகம் செய்ய வேண்டி இருக்குது. அதே சமயத்துல வேலைகள் வெட்டிகள் எப்போதும் போல இருந்தாலும் நம்ம தேவையில்லாத சில ஈடுபாடுகளை குறைச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த அது ஒரு பெரிய பாரம்
தெரியாது.
இப்ப தாங்க சொன்னது போன்றது சார், வாலிபர்கள் வந்து வேலைக்கு போறாங்க, வேலைகள் காலையில சாருக்கு சாப்பிட்டுட்டு சுபோ தொழுதுட்டு
சரி
வேலைக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடணும். சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு முந்தி அந்த அடிப்படையில வந்து அங்க வேலைக்கு போன இடத்துல அடுப்புகளா இருந்திருக்கும்.
சரி,
ஆனா இது மாதிரியான நேரங்கள்ல வந்து முதலாளிமார்கள் வந்து வேலையாளர்களுக்கு தொழிலாளிமார்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நோன்பாளிகள் என்பதற்காக வேண்டி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு பகல் அதாவது சில நேரங்கள்ல வந்து ஓய்வுகள் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா அவர்கள் கடுமையா உழைக்கிறாங்க.
சரி,
நோன்பு வைத்துக் கொண்டு உழைக்கிறார்கள்.
ஆமா,
சாதாரணமா நோன்பு இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு சில மைல் கட்டம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலும் அடுப்பா இருக்குது, மாலாசா இருக்குது, சோம்பேறியா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாலிபர்கள் வாலிபர்களை பாக்குறோம்.
சரி,
இளைஞர்களுக்கு மத்தியில நோன்பு வைக்கிறான்னு சொன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு அவன் வந்து வேலையை பாக்குறான்னா இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கறான். அதாவது நோன்பு வைத்து கொண்டு அதற்கு உண்டான நன்மையும் கொடுக்கறான்.
ஆமா,
அதோடு சேர்ந்து அவர்கள் தொழுகை இபாதத்து மற்ற வேலைகள் இதெல்லாம் செய்யறதுனால அதுக்கும் அல்லாஹ் வந்து நன்மைகளை கொடுக்கறான்.
ஆமா, நம்ம சாதாரணமா பாக்குறோம்ல, அதாவது உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு கூட கடுமையான உழைப்பாளிகளுக்கு ஊதியம் அதிகமாகும், லேசான வேலையாளர்களுக்கு ஊதியம் குறைவாகவும் நடந்துகிட்டு இருக்கு.
உண்மை
போல தம்பி சொல்றது மாதிரி லேசான அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள்ல சவாபுகள் குறைவாகவும், இப்படி கனமான அமல்கள் தராவீக பசியோட இருக்கிறது இவைகளுக்கு எல்லாம் நன்மை அதிகமா கிடைக்குதுல.
இப்ப தராவீக தொழுகைக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே பள்ளி ஆசல்ல பாருங்க, ஆபீஸுகளை வச்சு தொழுக வைக்கிறாங்க.
ஆமா ஆமா,
நிறைந்து காணப்படுகிறது.
வந்து
நிறைய
பட்ட பகல் மாதிரி காட்சி அளிக்க
அந்த தராவீக தொழுகைக்கும் நல்ல கண்ணியங்கள், நல்ல அந்த 20 ரக்காத தொழுகையும் கண்டிப்பா தொழுகை ஆகணுங்கிற அடிப்படையில எல்லா வாலிபர்களும் அதாவது வயோதிகர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே மதரசாக்களிலேயும் மஸ்ஜிதுகளிலேயும்
ஒரு கலகலம் பாருங்கன்னு சொல்றீங்க.
உண்மைதான், இன்னும் சில வீடுகளிலேயும் கூட அந்த தொழுகை வந்து நடைபெறக்கூடிய காட்சி நான் பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு தொழுது அந்த தொழுகையை சஹாபாக்கள் பின்தொடர்ந்தார்கள்.
சரி,
அப்படி பின்தொடரும் பொழுது இது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. இன்றைக்கு வந்து அந்த தொழுகைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு முக்கியம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணி பாக்க போனா ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பயப்படாத அளவுக்கு நம்ம துணிஞ்சு அந்த அமலை என்ன செய்யறோம், செய்யறோம்.
ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அத சஹாபாக்கள் வந்து அவ்வளவு முக்கியத்தோடவும் அதை கவனிச்சாங்களாம். எங்க ஃபர்லு நினைச்சுக்கிருவாங்களோ, ஃபர்லு போன்ற ஆயிருமோ, இது தொழுகாத அளவுக்கு ஃபர்லுடைய குற்றம் வந்துருமோ அப்படி நினைச்சிருவாங்களோன்னுதான் ரசூலுல்லாஹ் வந்து பயந்தது.
அப்ப தராவீஹ் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது போன்று இந்த ரமலான்ல தானே அந்த அமல்களை நம்ம அதிகமா செய்ய முடியும். அதாவது அதிகமான அமல்கள் செய்கின்ற மாதங்கள் இது. அதிகமா குர்ஆன் ஓதுவது, அதிகமா தராவீஹ் தொழுகுவது, அதிகமா வந்து தான தர்மங்கள் செய்வது,
அதிகமா
பயன் நடப்பது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாதத்தை பற்றி எந்த நேரமும் சிந்தனை செய்து கொண்டு இதனுடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நிமிடம் கூட வீணடிக்க கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. ரமலான் என்று சொன்னாலே பாவங்களை கரிக்கக்கூடிய, நாம் வந்து 11 மாதங்கள் வந்து மனசால எதை எதையெல்லாம் நினைத்தோமோ அதையெல்லாம் செஞ்சிட்டோம் அல்லவா. அதாவது கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் சொல்லுவது போன்று எதையெல்லாம் செய்யணும், ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிட்டோம், ஆசைப்பட்டதெல்லாம் உடுத்தணும், அதுல எது பாவம் எது நன்மைன்னு தெரியாம எதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்படி செஞ்சுட்டு இப்படிப்பட்ட பாவங்கள் அதில் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த நிறைய செஞ்ச அந்த பாவங்களை எல்லாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அப்ப ரமலான் நாம் இந்த 11 மாதங்களாக செய்த அத்துணை தீமைகளையும் கரிக்கக்கூடியது. இந்த ஒரு மாதத்தில கரித்து நாம் வந்து மன சுத்தம் என்ன, மனசால ஏற்பட்ட பாவங்கள் சுத்தமாக்கப்பட்டு, உடலால் ஏற்பட்ட பாவங்கள் சுத்தமாக்கப்பட்டு, நான் வந்து ஒரு மனித புனிதராக ஆக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் அருட்கொடையாக தந்திருக்கிறான்.
ரொம்ப உற்சாகத்தோட தான் இருக்காரு. அவர் உற்சாகத்தோட இருக்கிற பேசுற பேஜ பார்த்தா எந்த அளவுக்கு அமல்ல அந்த வாலிபன் எண்ணத்தோட இருப்பாருங்கிறது நம்மளுக்கு புரியுது.
கண்டிப்பா
வீட்டுல உங்களுடைய பெண்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, மற்ற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க அலுவலகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில எல்லா பெண்களும் நோன்பு வச்சிருக்காங்களா, தொழுகையில ஈடுபடுறாங்களா, உங்களுடைய சூழ்நிலை எப்படிமா இருக்கு, உங்களுக்கு எதுவும் அலுப்பு செலுப்பா தெரியுதா?
எதுவும் தெரியல.
சரி,
நமக்கு பெரும்பாலும் வேலையிலயே நேரம் போயிருது.
சரி,
மற்றபடி வீட்டுக்கு வந்துட்டோம்னாலும் வேலை அதுன்னு இருக்கிறதுனால நமக்கு அதுலயே நேரம் போயிருது.
சரி,
என்றாலும் வந்து இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல பாக்குறோம், பள்ளிவாசல்கள் இருக்கிற வசதி, மஸ்ஜித் சூறாவுகள்ல இருக்கிற வசதி, இதெல்லாம் வந்து பெண்களுக்காகவும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டு எவ்வளவோ பெண்கள் வந்து இன்றைக்கு வந்து தராவி தொழுகையில கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் வந்து இந்த வாய்ப்புல நம்ம பயன்படுத்தினா தானே நம்ம நன்மையை தேடிக்கொள்ளலாம்.
நிச்சயமா நிச்சயமா. அதாவதுமா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பக்தி பரிணாமத்தோடும், எந்த அளவுக்கு இறைவன் மீது அச்சத்தோடும், எந்த அளவிற்கு வணக்கத்துல வந்து ஈடுபாட்டோட இருக்காங்களோ, அவங்கள பார்த்து தான், ஒரு தாயை பார்த்து, ஒரு அக்காவை பார்த்து தான் ஒரு பிள்ளை, ஒரு தம்பி தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து அதனுடைய வழியிலேயே நடப்பாங்க. நம்மளுடைய தாயார் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளுடைய தாயார் வணக்கம் செய்யறாங்க, நம்மளுடைய தாயார் தொழுகிறாங்க, நம்ம தாயார் குர்ஆன் ஓதுறாங்க, நாம ஓதுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு துடிப்பு அந்த குழந்தைகளுக்கு வரும். நம்ம அக்கா நம்ம அண்ணன் மஸ்ஜிதுக்கு போய் தொழுகிறாங்க, நம்மளும் அவங்க பின்னால போவோம் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ஒரு பாசம் வரும். எந்த குடும்பத்துல பெரியவங்க இறை பக்தியோடவும் இறை நம்பிக்கையோடவும் நம்ம படைத்த ஆண்டவனுக்கு ஒரு பக்தி பாசத்தோடவும் கடமைகளை செய்யறாங்களோ, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் அதே பாணியை பின்பற்றி அவங்களும் பக்தி மார்க்கத்தோட இறை நம்பிக்கையோட இறைவன் நம்ம படைச்சான் அப்படிங்கிற ஒரு இறைவன் இருக்கிறான்ங்கிற ஒரு எண்ணத்தோடவும் இன்றைக்கு காலகட்டத்துல பாக்குறோம். நாகரிக காலத்துல இறைவன் ஆண்டவன் நம்மளை படைச்சாங்கிற ஒரு உணர்வு கூட மனிதர்களுக்கு இருக்கிறதில்ல. இந்த அளவிற்கு மங்கிருச்சு இறை உணர்வு, மங்கிருச்சு. எந்த உள்ளத்துல எந்த இல்லத்துல இறை உணர்வு மங்குதோ அங்கே கஷ்டம்தாமா. அதையினால இறை உணர்வை, இறை நினைப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு, நம்முடைய சிறார் சிறுமிகளுக்கு உணர்ச்சியூட்டி நம்ம வளர்க்கணும்.
அப்ப உஸ்தாது சொல்றத பாக்க போனாக்க வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பிரயோஜனமான மாதம், குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அமல்களுடைய ஆசையை ஊட்டக்கூடிய மாதம் சொல்ல வர்றீங்க. அப்ப தாங்கள் சொன்னது போன்று உஸ்தாது, குழந்தைகள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அந்த நல்ல பழக்கங்கள் வருவதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு தாயும் தந்தையும் தொழுது அவர்களுக்கு காமிக்கின்றார்களோ அப்பொழுது அந்த குழந்தை தந்தையும் அந்த பின்தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க. இது நல்ல பாயிண்டாவும் நல்ல நேரம் நல்ல வார்த்தையாவும் இருக்கிறது. அது கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் எல்லா வாலிபர்களும் எல்லா இளைஞர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். அதுலயும் வந்து இந்த ரமலான் மாதம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அதிகம் துஆ செய்யக்கூடிய மாதம், அதிகமான ரஹமத்துகள் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்குகின்ற மாதம், அதாவது அவ்வலுஹு ரஹமத்துன் அவுசத்துஹு மஃபிரதுன் வாஆஹிருஹு இதுக்கும் மினன் நார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 30 நாட்களையும் 3 பகுதிகளாக பிரித்து முந்தின 10 நாட்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் அதிகமடைகள் இறங்குகின்ற அந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதை அடையக்கூடிய அதை அடைவதற்கு நாங்கள் நாம் எல்லோரும் அமைச்சைகள் செய்யணும், தயாரா இருக்கணும். அப்ப அந்த 10 நாளையும் வந்து நம்ம வீணடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 2வது 10 நாள் அதாவது மஹஃபிரத் பாவமன்னிப்புடைய நாட்களாக இருக்கின்றன. அதுல அதிகம் துவா செய்து தௌபா செய்து நம்மளுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புகள் தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. 3வது 20 30வது நாள் வரையும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டிய நாட்கள். அந்த 30வது நாளிலே தான் 27ஆம் கிழமை இரவு என்று சொல்லுவார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு. அதையும் கூட எப்படி ஒத்தைப்படையான நாட்கள்ல தேடிக்கொள்ளுங்கள் என்று 21, 23, 25 இப்படி 29 வரையும் அந்த லைலத்துல் கத்ருடைய மகிமையை பத்தி நிறைய விளக்கங்களும் அதீசுகளும் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி கடைசி 10 நாட்களையும் அதிகமான துவாக்கள் செய்து அதிகமான அமல்கள் செய்து நீங்கள் வந்து அந்த நரகத்தினுடைய விடுதலை என்று சொல்லப்படுகிறது, நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாட்களாக
வணக்கங்கள் அதிகமா செய்யறதுனாலயும் பாவம் மன்னிப்பு அதிகமா கேட்கறதுனாலயும் நரகத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிரும்.
நிச்சயமா
கேட்கல, இதை நம்ம பயன்படுத்தலாம் எங்க நரகத்திலிருந்து விடுதலை ஆகுது,
நஷ்டவாளியா போயிடுவோம் அல்லவா. ஆக இப்படிப்பட்ட நஷ்டவாளிகளா இல்லாமல் நிச்சயமாக எப்படி ரசூலுல்லாஹும் குர்ஆன் ஷரீஃப் நம்மளுக்கு எதை சொல்லி தருகிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்றேன் உஸ்தாத்.
அதாவது தம்பி, நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இப்ப பெரியவர்களை பின்பற்றி தான் சிறியவர்கள் அதனுடைய வழிக்கு வரணும் அப்படிங்கறத ஏன் நினைவுபடுத்தின இந்த நேரத்துல அப்படின்னா, உங்களுடைய துடிப்பை பார்த்த உடனே எனக்கும் ஒரு உணர்வு, எனக்கு ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏண்டா, இன்றைய காலகட்டத்துல எந்த குடும்பத்துல எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, வாலிபர்கள் இளைஞர்கள் வணக்கத்துல ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு. ஆனா இந்த ரமலான்ல பாக்குறேன், இளைஞர்கள் உற்சாகமான முறையில அதிகமான முறையில இருக்காங்க. இப்ப வணக்க ஸ்தலத்துக்கு போய் இறைவனை வணங்கிட்டு வாங்கன்னு ஒரு குடும்பத்துல இருந்து சின்ன பிள்ளைகள்டையோ அல்லது வாலிபர்கள்ட்டையோ சொன்னா வெக்கப்படுறாங்க. இறைவனுடைய அந்தஸ்து அவங்க புரியாத காரணத்தினாலையும் இறை வழிபாட்டுல வந்து பெரியவர்கள் கலந்துக்கிறதுல பொடுபோக்கு தன்மையில இருந்ததுனாலயும் இந்த சிறு பிராயத்துல உள்ளவங்களுக்கு அதனுடைய பொடுபோக்கு தன்மை வந்துருச்சு. இறைவனை வணங்குறதுல ஒரு வெக்கம், இறைவனை பத்தி பேசுறதுல ஒரு வெக்கம், இறைவனுடைய தத்துவத்தை பேசக்கூடிய அந்த கூட்டங்கள் மஜ்லிஸ்களில் போய் கலந்துக்கிறதுல ஒரு வெக்கம். எத்தனையோ ஆசாபாசமான கூட்டங்களுக்கு போறாங்க, எத்தனையோ அனாச்சாரமான கூட்டங்களுக்கு போறாங்க, வெக்கப்படாம போறாங்க, உற்சாகமா போறாங்க, போயிட்டு வந்து அதை பெருமையா பேசுறாங்க. இதுல போய் கலந்துக்கிறதுக்கு இறைவனுடைய கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்கன்னா அதனுடைய பக்குவம் மனசுல வரல, அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஊட்டல அர்த்தம். சொல்லுங்க,
வெக்கப்பட வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் வெக்கப்படாம இறைவனின் நெருக்கத்தை தேட வேண்டிய விஷயத்துல வெக்கப்பட்டா இது பொருத்தமில்லாத ஒண்ணு இல்லையா?
பொருத்தமில்லாத வெக்கன்னு சொல்றீங்க.
இப்ப வந்து நம்ம இனிமே வந்து இப்ப இன்னும் சில காலங்கள் சில நாட்கள் இருக்குது. இது வந்து ஒரு புண்ணியமான ஒரு மாதம், அதிகமாக குர்ஆன் ஓதி, அதிகமாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நம்ம தொழுது, அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு அல்லாஹ் இடத்துல தேடக்கூடிய மாதமா
இருப்பதுனால
இந்த மாதத்தை வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும். தாங்களும் வந்து நிறைய எங்களுக்கு விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அந்த மாதிரி அமல் செய்யறதுக்கு உடல் நல்ல ஆற்றலையும் எங்களுக்கு அல்லாஹ் தரட்டும்.
உலக வேலைகளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளோட அமல்களை அதிகப்படுத்திங்க,
கண்டிப்பா செய்யறோம்,
அதிகப்படுத்திக்கங்க.
இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமா நாங்க போயிட்டு வரோம். துஆ செய்யுங்க உஸ்தாத்.
இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா போயிட்டு வாங்க, அமலம் நிறைய செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதுவரை இடம்பெற்றது இஸ்லாமிய குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க உஸ்தாத்.
ஆமாம்மா, என்ன தங்கச்சி சௌக்கியமா இருக்கீங்களா?
சௌக்கியமா இருக்கிறோம்.
இந்த வீட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது இனிமையான குரல், அழகா ஓதுற குரல் சத்தம் கேட்டுதான் அப்படியே மௌனமா வந்து நின்றுகிட்டு இருக்கேன்.
ஆமா உஸ்தாத், அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல, ரொம்ப நன்மை மிக்க ஒரு மாதத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா?
இந்த
ரமதான் மாதத்துல குர்ஆனை ஓதி தேடுற நன்மை இருக்குதே, எவ்வளவு சுலபமான நன்மை, அதுலயும் எவ்வளவு பெரிய பல மடங்கு நன்மையை தர்ற ஒரு பாக்கியமாச்சே.
ஆமா, வேதம் தந்த மாதம்ல இது.
அதனால
அந்த வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணீதை எல்லாம் கொடுத்து இப்ப தராதையும் முடிச்சிட்டு அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்கீங்க அவன் தம்பியுமா சேர்ந்து. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, மகிழ்ச்சியான ஒரு காட்சி. என்ன தம்பி, குர்ஆனுடைய குர்ஆன் ஓதுறதுல எவ்வளவு இனிமையை பெறீங்க சொல்லுங்களேன்.
உண்மைதான், அதாவது உஸ்தா, இந்த மாதத்துல வந்து நம்ம அமல்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்குது.
சரி,
அப்படி நம்ம தரவையை தொழுதுட்டு நம்ம ஏன் நேரத்தை வேஸ்டா வீண் பேச்சு பேசிக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு விளையாண்டுகிட்டு புறம் பேசிக்கிட்டு இருப்பானே, அது செய்யக்கூடாத ஒன்று. நேரத்தை வீணடிக்கிறதும் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதும் ஃபசாது பண்றதும் தேவையில்லாத ஒன்று. அப்ப நன்மையை அதிகமாக தேடக்கூடிய இந்த மாதத்துல இரவு நேரங்கள்ல வந்து அதிகமாக நான் ஒரு நல்ல சிந்தனைகள் கிடைக்குது. அப்ப குர்ஆன் ஓதுறது மட்டுமல்ல, இப்ப நான் வந்து முந்தி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த குர்ஆனுடைய சில கருத்துக்களையும் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
சரி,
அதாவது இந்த மாதத்துல வந்து அதிகமா குர்ஆன் ஓதுவதனுடைய பலாபலன்கள் என்ன, நோன்பு வைப்பதனுடைய நன்மைகள் என்ன, தராவிக தொழுவதனுடைய நன்மைகள் என்ன, ஏன் ரொம்ப பேர் வந்து குர்ஆனை ஓதுறது மட்டும் அதை ஆராய்ச்சி பண்ணாம படிக்காம சும்மா ஓதிட்டு அப்படி மூடி வச்சுட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்களே. அல்லாஹ் கூட சொல்றான், குர்ஆன குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேக்குறானே. ஏன்னா இது வந்து
இருக்கு, அதுல சிந்தனை இருக்கு, அதுல அறிவுரை இருக்குங்கிறதுனாலதான் ஆராய்ச்சி செய்ய சொல்றான்.
உண்மையிலேயே வந்து ஆராய்ச்சி செய்து அதன்படி அமல்கள் செய்யும் பொழுது அதற்கு பன்மடங்கு நன்மைகள் எல்லா இடத்துல கிடைக்குது. அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு தராவியை தொழுதுட்டு அதை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிச்சமாக்கும்.
சரி,
இந்த நேரங்களுக்கு வந்து எல்லா இடத்துல நிறைய நன்மைகள் இருக்குதல்லவா, அதாவது நேரங்களை வீணடிக்க கூடாது. எந்த நேரமும் இதுல ஒரு நிமிஷம் கூட வீணான நேரமா நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல அது இருக்க கூடாது.
ரமலான் மாதத்துல இரவும் பகலும் உடம்புக்குள்ள ஓடிட்டு வெளியாகிற மூச்சு காத்து கூட இபாதத்தோட இருக்கணும், இறை வணக்கத்தோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க.
உண்மைதான், அந்த அடிப்படையில தான், அந்த அடிப்படையில தான் வந்து பகல் இப்ப வந்து நம்ம நோம்பு நோட்டுட்டோம், பகல் வந்து இப்ப நோம்பு திறந்துட்டோம்.
சரி,
பகல் மூச்சோட வந்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் பசியோட இருந்ததால நோம்பா இருந்ததுனால
இரவுல திறந்தாச்சு.
இது திறந்ததுக்கு பிறகு பகல்ல சாப்பிடாத சாப்பாட்டை எல்லாம் தாவில வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் பேசுறது, ஒரு மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரு மணி நேரம் வந்து இப்படி வீண் கதை பேசுறது, இப்படிதான் சில இடங்களை நடக்குது.
அதாவது
சில வாலிபர்கள் வந்து
கருத்தையும் சொல்ல விரும்புறேன். அதாவது சில இப்ப நீங்க சொல்றது மாதிரி சிலவங்களுடைய ஒரு நினைப்பு இருக்கதான் செய்யுது. எப்படின்னு கேட்டா பகல் பூரா பசியோட இருந்துட்டு அந்த பசியோட இருந்த காலத்துல உள்ள வெறிய பூரா தீர்த்துக்கிற மாதிரி இரவு நோன்பு திறந்த உடனே நினைச்சத நினைச்ச பானத்தை குடிச்சுக்கிட்டு நினைச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அமைக்க விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்கிற ஒரு நினைப்பு நம்மளை போன்ற சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது. நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்று இருந்தாலும் கூட உங்களுடைய வயிற்றுல எவ்வளவு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க சாப்பிட முடியுமே தவிர, இந்த 14 மணி நேரமும் பட்டினி கிடந்ததுக்காக வேண்டி 10 பீங்க சாப்பாட்டை சாப்பிட முடியாது,
20
தண்ணியை குடிச்சிட முடியாது,
இந்த
பகலெல்லாம் சாப்பிடாத ஜாமங்கள ரெண்டு நேரத்து சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட முடியாது. நீங்க யதார்த்தமா வயிறு நிறைய எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களோ அதை மட்டும்தான் சாப்பிட முடியும். என்ன சொல்றீங்கம்மா?
ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது சிலர் ஒருவேளை என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி நினைக்கிறேன்
சொல்லுங்க,
இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிடலையே, நம்ம உடம்பு வந்து ரொம்ப சக்தியை இழந்துருச்சு, அப்ப நம்ம வந்து விட்டதையெல்லாம் சாப்பிட்டுருவோம், இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு ஈடு கட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நினைப்பு இருக்கிறாங்க. ஆனா அப்படி செய்யறது வயிற்றுக்கு பாதிப்பு, அதே சமயத்துல ஒரு விவாதத்துக்கு ஒரு இழப்பா போயிருது.
பேட்டரி சார்ஜ் இழந்த சார்ஜ் அப்புறம் எடுத்துக்கிறதுக்கு, அதாவது உண்மையிலேயே இந்த நோன்பை வந்து கடைபிடிக்கக்கூடிய தத்துவமே என்னன்னு கேட்டா, 11 மாதங்கள் இரவும் பகலும் நம்ம விட்டு விட்டு சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய பாதைகள், குடல், இறைப்பை மற்றும் உடம்புடைய நிலைமைகள் இது எல்லாம் சலாமத்தாகி அதுல இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சாகன் அப்படின்ட்டுதான் உடம்புக்கு ஒரு உஷ்ணத்தை ஏத்திக்கிட்டு இறைப்பைய காலி பண்ணி அந்த குடலினுடைய பாதைகளையும் 10-14 மணி நேரம் அப்படி காய வச்சு அதுக்கு ஒரு பயிற்சியை
அதுக்கு ஒரு ஓய்வு, அதுக்கு ஒரு வைத்தியத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்காகத்தான் இந்த நோன்பைய அல்லாஹு தஆலா கடமையாக்கி வச்சிருக்கான். இந்த நோன்பு பகல் எல்லாம் பசியோட இருந்து நம்ம நோக்கிறோம். இப்ப இரவு நேரத்திலையும் தராவீத தொழுதுட்டு இப்ப நீங்க குரான் ஓதிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி சொல்றதனுடைய ஒரு மேன்மையை நான் நினைச்சு பாக்குறேன். அதாவது குரான் ஓதுறதுல ஒரு இனிமையை தேடி இருக்கார். ஏண்டா இந்த குரான் வந்து சாதாரண ஒரு கட்டு கதை இல்லமா, பொய்யான சரித்திரம் இல்லை, உண்மையிலே நடந்த சரித்திரங்கள், உண்மையிலே நடைபெற்ற உலகத்துல நடந்த சம்பவங்கள், உண்மையிலே மனித வாழ்வுக்கு இது அறிவார்த்தமான முறையில விஞ்ஞானம், தத்துவம், பக்தி, அறிவுரை, குழந்தை வளர்ப்பு, கல்வி, என்னென்ன இந்த உலகத்துல என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனையும் இதுல இருக்கு. ஆராய்ச்சி செய்து பார்க்க 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 இதுல அறிவு வளருது, விஞ்ஞானம் வளருது, நாட்டினுடைய மேம்பாடு, குடும்பத்தினுடைய மேம்பாடு, கணவன் மனைவி உறவு, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பண்பாடு, பழக்க வழக்கம், மனிதன் பிறந்ததுல இருந்து, மனிதனை ஏன் சொல்லணும், இந்த உலகம் பிறந்ததுல இருந்து இந்த உலகம் அழிவது வரையிலும் உண்டான ஒரு சம்பவங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த குரான்ல இருக்கு. ஆகையினாலதான் இதை நம்ம வேதமா நம்மளுக்கு ஆக்கி இத கடைசி வரையிலும் அழியாம காப்பாற்றி இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா நம்ம கையில தந்திருக்கான். இதுல ஒரு எழுத்து கூட மாற்ற தேவையில்லை, ஒரு கருத்து கூட மாற்ற தேவையில்லை, ஒரு வசனத்தை கூட இதுல அழிக்க தேவையே இல்லை, எல்லாமே தேவைப்படுது அன்றாட உலகத்துக்கு.
அந்த அடிப்படையில உஸ்தா, இப்ப தாங்கள் சொன்னது போன்று நான் இந்த குர்ஆனை படித்ததுல அதுல ஒரு ஆயத்து வருகிறது, அதாவது ரமலானை பற்றி, நோன்பை பற்றி ஒரு ஆயத்து வருகிறது. அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ்ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று வருகிறது. அதாவது இப்ப வந்து நம்ம நோன்பு வைக்கிறோம், இந்த நோன்பு நம்ம மட்டும்தான் வைக்கிறோமா? அப்ப நம்மளுக்கு முந்தி இருந்தவங்களும் நோன்பு வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த குர்ஆனே சொல்லுது. உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பை கடமையாக்கினோமோ அது மாதிரிதான் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்ப நோன்பை ஏன் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், பின்னால வரக்கூடிய அதனுடைய வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அல்லக்கும் தத்தம் கோன், அந்த நோன்பு வைப்பதனுடைய அமல்களின் மூலமாக நீங்கள் உள்ளட்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதாவது உள்ளட்சம் என்று சொல்லும் பொழுது அல்லாவை எப்படி பயப்பட வேண்டும், தொழுகையின் மூலமாக எப்படி அல்லாவை பயப்பட வேண்டும், ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக எப்படி அல்லாஹ் பயப்பட வேண்டும், அது மாதிரி தான் நோன்பு வைத்து அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும், நோன்பின் மூலமாக அதை கண்ணியம் செய்வதன் மூலமாக அதை மகிமைப்படுத்துவதன் மூலமாக எப்படி அல்லாஹ்வுடைய பயம் நம்மவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதாவது நீங்கள் எப்படி அல்லாஹ்வை பயப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த நோன்பை உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தினவர்களுக்கு எப்படி கடமையாக்கினோமோ அது போன்று தான் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான் உஸ்தாத் அவர்களே.
ஆமா, இப்ப தம்பி சொன்ன மாதிரி சார், இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் அல்குர்ஆன்ல இருக்கு. இத வந்து நம்ம அந்த பொருள் அறிந்து ஓதணும் அப்படின்னு சொல்லி தம்பி முதல்ல சொன்னாங்களே, இந்த கருத்துக்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த விளக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன்னு தம்பி சொன்னாங்களே. இப்ப இந்த தருணம் ரொம்ப நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு, இத வந்து ஆராய்ந்து நம்ம மேலும் மேலும் திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப திரும்ப அதனுடைய கருத்துக்களை புரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு பல வகையான ஞானம் பிறக்கும்.
ஆமாமா, அதாவது தம்பி சொன்னதனுடைய கருத்து பிரகாரம் பார்க்கும் பொழுது நமக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா நோன்பு கடமையாக்கி இருக்கான் அப்படின்னு சொன்ன ஒரு
நினைவுபடுத்தினாங்க.
அது மட்டுமல்ல, இந்த இன்றைய கால சமுதாயத்துல கூட ஒவ்வொரு சமுதாயத்தினர்களும் ஒவ்வொரு வகையான ஒரு நோன்பை அவங்க நோத்து தான் இருக்காங்க, ஒரு உண்ணாவிரதத்தை அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல சிலருக்கு வந்து நேரங்கள் வித்தியாசமா இருக்கு, சிலர்களுக்கு வந்து உணவுகள் வித்தியாசமா இருக்கு, சிலர்களுக்கு வந்து அதனுடைய வகைகள் வித்தியாசமா இருக்கே தவிர எல்லா சமுதாயமும் மனித சமுதாயத்தில ஒவ்வொரு பகுதியினர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு நோன்பை அவங்க நோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இறைவனுடைய எண்ணத்திற்கு இறைவனுடைய எண்ணத்துல அவங்க பசியோடையும் பட்டினியோடையும் வாழக்கூடிய சமுதாயங்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்கத்தான் செய்யுது. இறைவனுக்காக பசித்திருக்கக்கூடிய மனித இனம், இறைவனுக்காக சில உணவுகளை தள்ளி வைக்கக்கூடிய மனித இனம் அந்த பக்தி பாதையில சென்று கொண்டுதான் இருக்கு. அதையும் இந்த நேரத்துல நம்ம நினைக்கிறது அவசியம் தம்பி.
அதாவது உணவு, அதாவது உண்ணாவிரதம் தாங்கள் சொன்னீங்க அல்லவா, அது கூட வந்து ஒரு சமுதாயத்தவர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
சரி,
இருந்தாலும் இது போன்ற, அதாவது அதுல கூட ஒரு சில நேரங்கள்ல வந்து தண்ணி குடிச்சுக்கிடலாம், மற்ற கடுமையான பொருட்களை வந்து சாப்பிட முடியாது,
சில உணவு முறைகள்ல மாற்றம், சில நேரங்கள்ல மாற்றம்,
மாற்றங்கள் இருக்கு. ஆனால் இது அப்படி அல்ல. அதாவது எப்பொழுது வந்து அதுவும் ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கிழக்கு வெளுக்கிற வரை கிழக்கு வெளுத்து விட்டா உங்களுடைய அந்த நேரங்கள் என்ன
ஆயிருது,
நோம்புடைய நேரம் ஆரம்பிச்சிருது. சுப்பு, அதாவது சுப்புக்கு சில ஏறக்குறைய ஒரு சில நிமிடங்கள் முந்தி வரை நம்ம சாப்பிடலாம். அப்ப சுப்பு அதிகாலை என்று சொல்லும் பொழுது சுப்புக்கு இப்ப பாங்கு சொல்லப்பட்டு விடுதோ, பாங்கு அதாவது பாங்கு ஒரு சில 10 நிமிடங்களுக்கு முன்பதாகவே அந்த நோன்புனுடைய காலகட்டம் நேரங்கள் ஆரம்பித்து விடுகிறது. அப்ப ஆரம்பித்து மகரிபுக்கு பாங்கு சொல்லுகிற வரை நாம் என்ன எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவுமே குடிக்க முடியாது, எந்த விதமான மனோ இச்சைகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எதையெல்லாம் அனுபவிக்க முடியாது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, அதாவது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணுங்கும் பொழுது ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். குடிப்பது மட்டுமல்ல, உண்பது மட்டுமல்ல, எத்தனையோ பார்க்கக்கூடிய பார்வைகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஹராமான பார்வைகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஹராமான பேச்சை விட்டும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும், ஹராமான வைகளை நாம் கேட்பது விட்டும் நமது மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்பாடு மிக முக்கியமானது. நோன்பு நோன்பு என்று சொல்லிக்கொண்டு பகல் மூச்சோடும் பசியிலே இருந்து கடைசியிலே நோன்பினுடைய பிரயோஜனங்களை அடையாத எத்தனை மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஆனா அது உள்ள நோன்பு என்பது, நோன்பு என்பது
சொல்றதுன்னா மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த தீய உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
உண்மைதான்,
பார்வையா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, கேள்வியா இருந்தாலும் சரி, நடத்தையா இருந்தாலும் சரி,
உண்மைதான்.
இந்த ஐம்புலன்களையும் உள்ள தீமைகளை கட்டுப்படுத்தி ஒரு நன்மையான முறையில மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க.
ஆமா ஆமா சார், அதாவது அந்த வகையில தான் தம்பி வந்து இந்த ரமதான் நோன்புடைய ஒரு வேறுபாடை சொல்றாங்க. இந்த வகையில இது தனித்து சிறந்த ஒரு நோன்பா இருக்குங்கிறது தான் இப்ப தம்பி சொல்ல வந்தது.
இதனுடைய தத்துவத்தை தானே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இப்ப குர்ஆனுடைய சிறப்பை பத்தி நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குர்ஆன்லயே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நோன்புனுடைய மகிமை பத்தி சொல்லிட்டு இதை ஏன் உங்களுக்கு கடமையாக்குன அப்படின்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக பயபக்தி உள்ள மேன்மையான நல்லடியார்களாக வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கேன்னு இந்த குர்ஆன்ல சொல்றான். இந்த ஒரு சின்ன ஆயத்தை, இந்த சின்ன திருவசனத்தை எடுத்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யறாங்க, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யறாங்க, இப்படி தத்துவ ஞானிகள் ஆராய்ச்சி செய்யறாங்க. இந்த முத்தகீன்களாக எப்படி மாறுறது, இந்த தக்குவாதாரிகளாக மேன்மையாளர்களாக எப்படி இந்த நோன்பு நிமிடம் மனிதர்கள் வாழ முடியும் அப்படிங்கறத ரொம்ப நீண்ட காலமா ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்ப இந்த தக்குவாதனம் எதுல இருக்கு, ஒரு பசியுடனும் பட்டினியுடனும் இருக்கிறதுல இருக்கு. அந்த பசியோட இறைவனை தியானிக்கிற, இறைவனை நினைக்கிற, இறைவனுடைய தத்துவத்தை உணர்கிறதுல இருக்கு. இந்த பசியை கொடுத்து உடம்பினுடைய நிலைமைகளை விஞ்ஞான அடிப்படையிலையும் மருத்துவ கூறுகள்லையும் இதனுடைய கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது அதுல இருக்கு. இப்படிப்பட்ட தத்துவங்களை எல்லாம் இந்த குர்ஆன் மூலமா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லித்தான் இந்த நோன்பு நமக்கு கடமை ஆக்கியிருக்கான். இந்த நோன்புனுடைய தத்துவத்தை ஒரு சின்ன இந்த ஆயத்தினுடைய கடைசி எல்லையில நமக்கு சுட்டி காட்டினாண்டா குர்ஆன் முழுவதும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை, எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு பூமி ஆராய்ச்சி வான ஆராய்ச்சின்னு அதிகம் அதிகம் செய்யறாங்களா, இதனுடைய ஆராய்ச்சிகள் விண்வெளியில போயிடலாம் ஆராய்ச்சி செய்யறாங்க, சந்திர மண்டலத்தில எல்லாம் போய் இறங்கிட்டாங்க. இதனுடைய தத்துவத்தினுடைய விதை எங்க இருக்குன்னு தெரியுமா,
குர்ஆன்ல இருந்துதான்,
குர்ஆன்லதான் இருக்கு. நல்லா தெரிஞ்சு வச்சிருங்க, குர்ஆன்லதான் இருக்கு. இதனுடைய அடிப்படை தத்துவமே, விஞ்ஞானத்தினுடைய தத்துவமே குர்ஆனுடைய ஆராய்ச்சியிலதான் இருக்கு. குர்ஆனுடைய ஆராய்ச்சி, தப்சீர்கள், ஹதீசுகள், இதனுடைய விளக்கத்தை அதிகமா தெரிஞ்சுதான் வான ஆராய்ச்சி, சந்திர மண்டலத்துக்கு மனிதன் போக முடியுமா, செவ்வாய் கிரகத்துல வாழ முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சி எல்லாம் இப்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க.
வானலோகத்திலேயே பத்தி, வானலோகத்தை பத்தியும் கோலங்களை பத்தியும் எல்லாம் குர்ஆன்ல அடுக்கடுக்கா சொல்லப்பட்டிருக்காரு சார்.
ஆமா, அப்படியாப்பட்ட ஒரு அடுக்கடுக்கான ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை தான் இந்த மாதத்துல நம்ம பெற்றிருக்கோம். அதனால குர்ஆன சாதாரணமா ஓதிடக்கூடாது, அதனுடைய விரிவுகளை அதிகமா படிங்க. இன்ஷா அல்லாஹ் மறு விஷயங்களை நம்ம பின்னால சந்திப்போம்.
இன்ஷா அல்லாஹ்
போயிட்டு வரமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.